நாம் சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 12:11 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரியவரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அந்நியாளிகளா இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்கள் இடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவர் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவினுடைய அனுக்கிரகம் மௌனனுடைய பிரோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கு தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பர பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை நாம் ஜெபித்து சிந்தனைக்குள்ளாக செல்லலாம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையிலூடாக நீர் திருச்சபையிலே பேசும் அதுவரை நாங்கள் மனந்திரும்ப வேண்டிய காரியங்களில் மனந்திரும்பவும், இன்னும் அதிகமாக விசுவாசிகளாக திருச்சபையினுடைய பக்தி கீர்த்திக்கு மேதுவாக நாங்கள் வாழவும் நீர் கிருபையும் இறக்கவும் பாராட்டும். நீர் பேசும் போது நாங்கள் கேட்க நீங்கள் திருவையும் மறுக்கவும் பாராட்டும். மீதியான வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும் இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலிருந்து 1 கொரிந்தியர் 12 ஆவிக்குரிய வரங்களை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து வருகிறோம். ஆவிக்குரிய வரங்களை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்து வரும்போது திருச்சபையில விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன? திருச்சபையாக கூடி வரும்போது தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்த வரங்களை எப்படி திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற காரியத்துக்கு நேராக நாம் சிந்தித்து வருகிறோம். அப்படி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்கும்போது முதல் 7 வசனங்கள் ஒரு அறிமுகமாக இருக்கிறது. முதல் 7 வசனங்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கொடுக்கப்படும் அனைத்தும் ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அனைத்தும் ஆவிக்குரிய வரமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 11 1 கொரிந்தியர் 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது பவுல் கொரிந்து திருச்சபைக்கு ஆராதனையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆராதனையில எப்படி பக்தி விருத்திக்கு எதுவாக திருச்சபையில உண்மையாய் ஆராதிக்க முடியும்? 11 கொஞ்ச நேரத்துக்கு முன் நம்ம சிந்தித்தோம், அந்த திருச்சபையில ஆராதனையில திருவிருந்த எப்படி பயபக்தியா நம்ம நடைமுறைப்படுத்தும், திருவிருந்தில என்ன அணுகுமுறையில நான் இந்த திருவிருந்த நான் எடுத்துக்கொள்ளணும் என்று பார்த்தோம். அதே போல 12, 13, 14 பார்க்கும்போது விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை திருச்சபையில எப்படி நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்றாங்க. ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும் போது, இந்த ஆவிக்குரிய வரம் என்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் ஒரு செயலாக இருக்கிறது என்று பார்க்கும். இது திருச்சபையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, கோரிந்து திருச்சபை அநேக பிரச்சனைகளோடு வாழ்கிற ஒரு பலவீனமுள்ள ஒரு திருச்சபை. பலவீனமுள்ள திருச்சபை, பிரச்சனைகளோடும் உபத்திரவத்தோடும் வாழ்கிற திருச்சபை. இந்த திருச்சபைக்கு பவுல் சொல்றார், விசுவாசிகள் பிரச்சனையின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் கடவுள் கொடுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை திருச்சபையிலே நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றார். வெற்றியுள்ள ஒரு திருச்சபை, ஒரு முதிர்ச்சியுள்ள ஒரு திருச்சபை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கும்போது, அந்த திருச்சபையில விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற வரத்தை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதில் பார்க்கும். ஒரு திருச்சபை ஒரு சக்சஸ்ஃபுல் சர்ச் என்று பார்க்கும்போது, அது வேதபூர்வமான ஒரு திருச்சபை, வேதபூர்வமாக விசுவாசிகள் வளர்றாங்க. எப்ப வளர்றாங்கன்னு பார்க்க அப்படின்னா, பிரச்சனையின் போதும் உபத்திரவத்தின் போதும் அல்லது பல்விதமான குழப்பங்களின் போதும் விசுவாசிகள் வேதபூர்வமாக தேவன் கொடுக்கிற வரங்களை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில் அடங்கியுள்ளது என்று பார்க்கிறோம். அதே போல நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும். அந்த வரங்களை யாருக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது 2 சொல்வது, உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள், உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும். அதே போல அந்த வரத்தை பார்க்கும் போது அந்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த மனிதரும் திருச்சபையில அந்த வாரத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று பார்த்தோம். அடுத்த 4-6 வசனங்களை பார்க்கும் போது விசுவாசிகளுக்கு திருச்சபையில தேவன் பல்வேறு விதமான வரங்களை கொடுக்கிறார் என்று பார்த்தோம். வித்தியாச வித்தியாசமான வரங்களை கொடுத்து திருச்சபையை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். அப்ப வித்தியாச வித்தியாசமான வரங்களை தேவன் கொடுக்கும் போது எல்லா விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வரங்களை கொடுக்கிறார். அந்த வர என்பது தனிப்பட்ட மனிதனுடைய திறமை அல்ல, தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய சுயமாய் எதையும் தெரிந்து கொள்வது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு வரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை திருச்சபையில தான் நடைமுறைப்படுத்த தேவன் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு வரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது எப்பவும் தெளிவா சொல்றாரு, நீங்க திருச்சபையில அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியிலும் திருச்சபையில இருக்கும்போது அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அதற்கான திறனை கொடுப்பார், அதில் வளர்வதற்கான வாய்ப்புகளை தருவார், அந்த திறனை பயன்படுத்துவதற்கான எல்லா வழிவாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதான் நம்ம 1 பேதுரு 4 அதிகாரத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனவனுக்கு கொடுத்த வரத்தின்படியே வளர்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது இந்த 12 அதிகாரத்துல நம்ம மிக முக்கியமாக பார்க்கிறோம். 4 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை அடிக்கடி மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஜனங்கள் விசுவாசிகளுக்கு வரத்தை கொடுக்கிறார். திருச்சபையில வரத்தை நடைமுறைப்படுத்தும் போது, திருச்சபையில ஒரு விசுவாசிக்கு வரம் இருக்கும்போது அது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு திறமை இல்ல, அது டேலண்ட் இல்ல, அது தேவன் கொடுக்கும் ஒரு வரம், அது தேவன் விசுவாசிகளுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம், அது தேவன் திருச்சபையில விசுவாசிகளுக்கு கொடுத்து அந்த வரத்தின் மூலமாக திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக வளர்க்கப்பட வேண்டும். கடவுள் ஏன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அது தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக அல்ல, சுயநல லாபத்திற்காக அல்ல. விசுவாசிகளுக்கு ஏன் வரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அது திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்காக, சக விசுவாசிகளுடைய விசுவாச வளர்ச்சிக்காக, சக விசுவாசிகளுடைய பரிசுத்தமான வாழ்விற்கு நேராக அந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும். வரங்கள் கடவுள் கொடுக்கிறார், அது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறது. அப்படி வரம் இல்லைன்னு சொல்ற விசுவாசி ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். எனக்கு வரமே இல்லை அப்படின்னா பரிசுத்தாவியானவர் இல்லை என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் யார் யாருடைய இருதயத்துக்குள் எல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாருக்கும் எந்த விதமான பிரிவினை அடிப்படையில் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் வரத்தை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு எனக்கு என்ன வரம் இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கும், என்ன வரம் எனக்கு இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கிறது வந்து ஒரு அக்கறையற்றது. அக்கறையை நான் என்ன செய்யணும் அப்படின்னா அது வேதத்தை படிக்கும் போது விசுவாசிகளுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், வரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வரம்னு சொல்றேன், தேவன் கேட்கும், தேவனே எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கீங்க அதை காமிங்க. வரங்கள் என்று சொல்லும் போது இந்த 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது மட்டும் இல்ல, இது அந்த திருச்சபைக்கு தேவையான ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இதிலும் அதிகமான வரங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். அதை திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நாம் நடைமுறைப்படுத்தது. அடுத்து 8-11 வசனங்களை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 8-11 வசனத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்பதனுடைய வெளிப்பாடு அவன் ஜனங்களுக்கு வரத்தை கொடுத்தார். 7 வசனம் சொல்லுது, ஆவினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய போஜனத்துக்கு என்று அளிக்கப்படுகிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆவியானவர் என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் நான் இருக்கிறேன் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயத்துக்குள்ளும் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டுகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த 8-11 வசனங்களை கொடுக்கப்பட்ட வரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். 8-10 வசனத்தை பார்க்கும் போது பவுல் சில குறிப்பிட்ட வரத்தை குறித்து தான் பேசுறாரு, எல்லா வரத்தையும் குறித்து அவர் பேசல. இங்க பார்க்கும்போது இதை விட இன்னும் அதிகமான வரங்கள் உண்டு. ஆனால் இங்க என்ன சொல்றாரு என்று பார்க்கும்போது பவுல் என்ன சொல்றார் என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், அவரை வெவ்வேறு முறைகளில் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வரத்தை கொடுக்கும் போது அந்த திருச்சபை வந்து திருச்சபை பக்தி விருத்திக்கு எதுவாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும். எட்டாம் வசனத்துல பார்க்கும் போது எப்படி என்றால், எப்படி என்று ஒருவனுக்கு ஆவிக்குரிய ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இப்ப முதலாவது இங்க பார்க்கிற வரம் என்னன்னு பார்க்கும் போது, ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறவர்களுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இன்னைக்கு இந்த வசனங்கள் அநேக முறை தப்பான முறையில பயன்படுத்தப்படுகிறது. அநேக பெந்தைக்கோஸ்தைக்காரர் என்ன சொல்றாங்க என்று பார்க்கும் போது, ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நேரத்துல தேவன் அற்புத விதமான முறையில ஜனங்களை வழி நடத்துறார் என்று சொல்றாங்க. அற்புத விதமான முறையில ஜனங்களை வழி நடத்தும் போது அற்புத விதமாக ஜனங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் என்று சொல்றார். இப்ப இங்க என்ன சொல்றார் என்று பார்க்கும், என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கும் போது, ஒரு மனுஷன் இங்க நின்று போதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் திடீர் என்று அந்த போதகருக்கோ அல்லது அங்க உபதேசிக்கிறவருக்கோ பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பதல்ல. இன்னைக்கு இந்த வசனம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. என்ன சொல்றார்கள் என்று பார்க்கும் போது, நான் பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், இந்த ஆலோசனை, இந்த ஞானத்தை கொடுத்தார், இந்த அறிவை கொடுத்தார் என்று பயன்படுத்துகிறார்கள். ஆனா அப்படி சொல்லல. இன்னைக்கு இதை எப்படி பயன்படுத்துறார்கள் என்று பார்க்கும் போது, இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்கோ தலைவலிக்குது என்று எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார், உட்கார்ந்திருக்க யாருக்கோ கடன் பிரச்சனை கடவுள் உணர்த்துறார், இங்க உட்கார்ந்திருக்க யாருக்கோ வயிற்று வலி என்று உணர்த்துறார், இங்க உட்கார்ந்திருக்க யாரோ ரொம்ப கஷ்டப்படுறீங்க உணர்த்துறார் என்று சொல்லுவது இந்த ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை போதிக்கும் வசனமோ இல்ல. இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது எப்பொழுதும் ஒரு வியப்பை கொண்டு வராது, அது உங்களை ஆச்சரியப்படுத்தாது, அது அற்புத விதமானது அல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற அறிவை உணர்த்தும் வசனம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, அறிவை உணர்த்தும் வசனம் என்றால் தேவனுடைய வார்த்தையை படித்து சரியாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையிலே மற்றவர்களுக்கு போதித்தல். இது என்ன வரம் என்று பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது வேதத்தை படித்து அதை புரிந்து சரியாக புரிந்து அந்த புரிதலின் அடிப்படையிலே மற்றவர்களுக்கு போதித்தல், அதான் ஞானத்தின் அறிவின் வரமாக இருக்கு. வேதத்தை படிக்கணும், வேதத்தை சரியாக படிக்கணும். இந்த வரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று ஏழாம் வசனம் தெளிவாக சொல்லுது, அது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, சக விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்காக, அவனுடைய விசுவாச வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு ஒரு மேஜிக் கிடையாது, இங்க இருந்து உங்களுடைய மைண்ட் ரீட் பண்றது கிடையாது இந்த வரம். இந்த வரம் என்ன என்று பார்க்கும் போது, வேதத்தை முறையாக படித்து வேதத்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் அடிப்படையிலே அதை போதித்தவர். இன்னைக்கு திருச்சபையில இப்படிப்பட்ட வரங்களை தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், இப்படிப்பட்ட வரங்களை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார் என்று. அப்ப ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் என்ன? ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் வேதபூர்வமாக ஒரு சூழ்நிலையை அணுகுதல். ஒரு அறிவு என்று பார்த்தோம், அந்த அறிவு வேதத்திலிருந்து எடுக்கப்படுகிறது, வேதத்தை படித்து புரிந்து கொண்டு போதிப்பது. இப்ப வைத்திருக்கிற அந்த அறிவை கொண்டு ஞானத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது? இப்ப ஞானம் என்பது நடைமுறை காரியம். அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு சூழல்ல, ஒரு இக்கத்துல, ஒரு சாதாரண வாழ்வின் சூழல்ல வேதத்தை வேதபூர்வமாக அந்த சூழ்நிலையை அணுகுதல். வேதத்தை எப்படி அந்த சூழ்நிலையில அணுகிறது? இரண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை, இரண்டு பேருக்கு மன கஷ்டம். அப்ப நான் இந்த சூழல்ல நான் எப்படி இந்த ஞானத்தோடு நான் செயல்படுவது, எப்படி இந்த சூழல்ல நான் அணுகுவது? வேதம் என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 18 சொல்லியிருக்கு. ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு பிரச்சனை அப்படின்னா, முதலாவது இந்த சகோதரன் தனித்து இருக்கும் போது போய் பேசு, அதுக்கப்புறம் அந்த சகோதரன் கேட்கல, நான் சபையினுடைய மூப்பரை அழைத்துக் கொண்டு போ, அதுக்கப்புறமும் பேசினா அது சபைக்கு தெரியப்படுச்சு. அதே போல என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்கள் இடத்துல எப்படி பேசும், நான் மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளணும், நல்ல சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும், நான் கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கும் ஞானமான வசனத்தை பேசுதல். இப்ப ஞானம் எப்பொழுது வரும் என்று பார்க்கும்போது, சங்கீதம் 111:10 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதேதான் நீதிமொழிகள் 1:7 நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படும் போது, தேவனுக்கு பயந்து வாழும் போது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயந்து வாழும் போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார் என்று. வேதம் தெளிவா என்ன சொல்லுது என்று பார்க்கும் போது, ஞானத்தை குறித்தும் அறிவை குறித்தும் பேசும்போது அது வேதபூர்வமானது, அதை வேதத்தை படிப்பது, அது வேதத்தை புரிந்து கொள்வது, அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிப்பது, அதே நேரத்தில் புரிந்து கொண்டு நான் எதை வாசிக்கிறேனோ, எதை விசுவாசிக்கிறேனோ அதை நடைமுறைப்படுத்துவது. அடுத்து பார்க்கும்போது எல்லாராலையும் வேதத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காக தான் தேவன் போதகர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில வேதத்தை படித்து வேதத்தை புரிந்து கொண்டு அதை போதிக்கும் வரத்தை தேவன் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். போதகர் என்பவர் வெளியிருந்து வருகிறவர் அல்ல. போதகர் என்பவர் இந்த திருச்சபையிலிருந்து ஏற்படுத்தப்படுகிறவர். தேவன் விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்து அதை திருச்சபையிலே அடையாளம் கண்டு அந்த திருச்சபையிலே அந்த விசுவாசி இந்த அறிவையும் வேதபூர்வமான அறிவையும் ஞானத்தையும் வைத்திருக்கிறவர். அவர் என்ன செய்வார் என்றால் தன்னுடைய சக விசுவாசிகளுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகும், திருச்சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகும் அவருடைய கிரியைகளை நடப்பிப்பார். அது திருச்சபை பார்க்கும். அதான் ஏழாம் வசனம் சொல்லுது, ஆறாம் வசனம் சொல்லுது, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். அப்ப அந்த தேவன் என்ன செய்யறார் என்று பார்க்கும்போது திருச்சபை விசுவாசி வாழும் போது இங்க நம்ம வாழி கூடி இருக்கும் போது அப்படிப்பட்ட வரத்தை உடையவர்களை அடையாளம் காண்கிறார். தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை திருச்சபையில பயன்படுத்துகிறார். இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது விசுவாசிகள் வரங்களை பயன்படுத்தவில்லை என்றால் தேவனுடைய செயல்பாடு திருச்சபையில இல்ல. விசுவாசிகள் வரங்களை பயன்படுத்தவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கான அந்த சத்தியம் கொண்டு போகாது. விசுவாசிகள் தங்களுடைய வரங்களை பயன்படுத்தும் போது தேவன் விசுவாசிகளுடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்ட திறனை கொடுக்கிறார், அப்படிப்பட்ட ஆசைகளை கொடுக்கிறார். திருச்சபையிலே அவர் செயல்படுகிறார் என்பதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் திருச்சபையில விசுவாசிகள் தங்களுடைய வரத்தை காண்பிக்கவில்லை? ஏனென்றால் அது தெய்வீக செயல். தேவன் கொடுக்கும் ஆர்வம், தேவன் கொடுக்கும் அந்த வரம், அதை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஜனங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை போதிக்கும் வசனம் என்பது அடிப்படையிலே அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் நேச்சுரல் திங் அல்ல. அது வேதத்தை படித்து வேதத்தை புரிந்து கொண்டு வேதத்தை போதித்தது. ஞானம் என்று பேசும்போது கொடுக்கப்பட்ட ஒரு சூழல்ல வேதத்தை நடைமுறைப்படுத்துதல். இப்ப இது எல்லா மனுஷனுக்கும் எல்லா விசுவாசிக்கும் தேவன் கொடுக்கிற இந்த ஒரு காரியம், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையில தேவன் வேதத்தை படிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், விசுவாசியினுடைய கடமையாக கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல விசுவாசிகள் வேதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வேதபூர்வமாக சிந்தித்து வாழ வேண்டும் என்றும் சொல்கிறார். இப்ப ஜனங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தினார். யோவான் எட்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது உபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரிய வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழல். ஜனங்கள் இயேசு மீது இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று அங்க கொண்டு வந்து இந்த சோதனையை வைக்கிறாங்க. எல்லா சாட்சிகளோடு அந்த உபச்சாரஸ்தி பிடிக்கப்பட்டார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இந்த ஸ்திரியானவள் கல்லெறிந்து கொள்ளவன். இங்க ஒரு சூழல் என்ன இருக்குன்னா, அவளுடைய அந்த இயேசு வாழ்ந்த காலத்துல ரோமர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ரோமர்கள் ஆட்சி செய்யும் போது ஒரு யூதன் ஒரு மனுஷன் மீது நியாய தீர்ப்பு கொண்டு வர முடியாது. அப்ப இயேசு எப்படி தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது அங்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சொன்னாலும் பிரச்சனை, அது தீர்ப்பு சொல்லலாலும் பிரச்சனை. இயேசு வேதபூர்வமாக என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவர் கல்லறிந்து யாரு பாவம்? நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக எல்லாரும் பாவிகள். அப்ப அங்க என்ன செய்யறார் என்று பார்க்கும் போது, நியாயப்பிரமாணத்தை படித்திருந்தார், நியாயப்பிரமாண அறிவை பெற்றிருந்தார், அந்த நியாயப்பிரமாணத்தை சரியான முறையில அவர் நடைமுறைப்படுத்தினார். அதே போல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல என்ன செய்யறார், அவர் நியாயப்பிரமாணத்தை படித்து புரிந்து அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். எவ்வளவு எளிமையா ஜனங்களுக்கு புரியும்படியாக சொல்றாரோ அவ்வளவு எளிமையா சொல்றார். அதே போல அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்துல பார்க்கும் போது கந்தாகிய மந்திரி இடத்துல பிலிப்பு போய் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை விளக்கப்படுத்துகிறார். அங்க விளக்கப்படுத்தும் போது அந்த பிலிப்பு என்ன செய்யறா அப்படின்னு பார்க்கும்போது, கந்தாகிய மந்திரியோட விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்துகிறார். அந்த கந்தாகிய மந்திரி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார். அதனுடைய விளைவு அவர் ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷமாக தன்னுடைய ஊருக்கு போகிறார். அப்ப இந்த ரெண்டு இடத்திலையும் பார்க்கும்போது தேவன் எப்படி அந்த வரத்தை பயன்படுத்த வைக்கிறார் என்று பார்க்கும்போது, மற்றவர்களுடைய புரோஜனத்திற்காக, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக அதை கட்டும்படியாக தேவன் செய்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படுவதில்லை. இன்றைக்கு அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக நடைமுறைப்படுத்துவது ஆபத்தானது. ஏன்னா கடவுளுடைய பெயரை சொல்லிட்டு கடவுளுடைய பெயர்ல இருந்து தவறான செயல், அது பாவமாக இருக்கு. இந்த திருச்சபையில யாராச்சும் நின்று, நான் இப்ப பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பரிசுத்தாவியானவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து உங்களோடு பேச சொன்னார் என்று சொல்லும் போது, அந்த மனுஷனை தயவு செஞ்சு பிரசங்க பீடத்திலிருந்து எழுந்திருக்கு. ஏன்னா அது உண்மை இல்ல. தேவன் அப்படி செயல்பட மாட்டார். தேவன் வேதபூர்வமாக வேதத்தை படித்து புரிந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்க தூண்டுவார். தேவன் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்க மாட்டார். அதை ஒருபோதும் போதிப்பது. அடுத்து இரண்டாவதாக பார்க்கும்போது என்ன வார்த்தை பார்க்கும்போது, ஒன்பதாம் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு வரமா? எல்லா விசுவாசிகளுக்கும் விசுவாசம் இருக்குதே. எபேசிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது, திருபயனாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுது. எல்லாரும் விசுவாசம் இருக்கிறனாலதான் நம்ம ரச்சிக்கப்பட்ட மனிதனாக இருக்கும். அப்படியே இங்கே பவுல் அந்த வரங்கள் பட்டியல இந்த விசுவாசத்தை சேர்த்திருக்கிறார். இங்க என்ன விதமான விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்? இங்க பவுல் ரசிக்கப்படுவதற்கு எதுவாக இருக்கும் விசுவாசத்தை குறித்து பேசவில்லை. இங்க பவுல் எதை குறித்து பேசுகிறார் என்று பார்க்கும்போது, அசைக்க முடியாத நிலையான விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். தேவன் மீதான, தேவனுடைய வாக்குத்தத்தின் மீதான, தேவனுடைய வார்த்தையின் மீதான அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, தாங்கள் நம்புவதில் மிக உறுதியாக இருப்பவர்கள். தங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதவர்கள். தொடர்ச்சியாய் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பவர்கள். என்ன நிகழ்ந்தாலும் தொடர்ச்சியாக ஜெபத்தின் மூலமாகவும், வேத வாசிப்பின் மூலமாகவும், சபை கூடுதலின் மூலமாகவும், பரிசுத்த வாழ்வின் மூலமாகவும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த விசுவாசம் என்ற வரம் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்று பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் விசுவாசத்திலிருந்து தொலைந்து போக மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்களின் மூலமாகவும், பிரச்சனைகளின் மூலமாகவும், உபத்திரவத்தின் மூலமாகவும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதவர்கள். இங்கே இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, எப்பொழுதும் கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள். அதை விட்டு எக்காரணத்துக்கொண்டும் மாறாதவர்கள். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை கொண்ட விசுவாசிகளை தேவன் திருச்சபையில வைக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை விசுவாசிகளுக்கு தருகிறார். விசுவாசம் என்பது எப்பொழுதும் பலவீனமானது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் சில ஜனங்களுக்கு, சில விசுவாசிகளுக்கு நிலையான நம்பிக்கையை கொடுக்கிறார், நிலையான விசுவாசத்தை கொடுக்கிறார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீதும் அவருடைய வாக்குத்தத்தின் மீதும் அளவற்ற ஒரு விசுவாசம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது, சபையில தன்னுடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள், தன்னுடைய விசுவாசத்தை திருச்சபையில் வெளிப்படுத்துகிறவர்கள். விசுவாசம் என்று சொல்லும் போது, இது அந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு மட்டும் அல்ல. விசுவாசம் என்பது எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும், எப்பொழுதும் அது மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அது உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய நடத்தையின் மூலமாக, உங்களுடைய வேத வாசிப்பின் மூலமாக, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய திருச்சபை கூடுதலின் மூலமாக, திருச்சபையில நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த அளவை காண்பிக்கும் மூலமாக. இப்ப தேவன் திருச்சபையில இப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை வரும்போது நான் சோர்ந்து போயிடுறேன். சரீரத்துல பலவீனப்படும் போது நான் விசுவாசத்திலும் பின்வாங்கி போயிறேன். நான் ஆசைப்பட்டது நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறேன், நான் விசுவாசத்திலும் பின்வாங்கி போயிடுறேன். இது விசுவாச வரம் அல்ல, இது சாதாரணமாக இருக்கிற விசுவாசம். உதாரணத்துக்கு மத்தேயு 15:28 அந்த கானானிய ஸ்திரீயை யோசிப்பார். இயேசு கிறிஸ்து சுகமாக்க முடியாதுன்னு நேரடியாகவே சொல்லிட்டார். அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக, நிலையாக, உறுதியாக அவள் கிறிஸ்துவை பற்றி கொண்டாள். அப்போ சொல்றார், உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொல்றார். அவள் மூஞ்சுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய மகன் என்னால சுகமாக்க முடியாது, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உணவை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, மேஜையிலிருந்து கீழே விழுகும் அந்த காரியங்களை நாய்கள் தின்னுமே என்று சொல்ற. அப்ப அந்த அம்மாவோட விசுவாசம் என்ன? இப்ப ஒரு எதிர்பார்ப்போட இயேசு கிட்ட போறாங்க. அவரை சுத்தி இருக்கிற அநேக காரியங்கள் இயேசுக்கு முன்பாக எப்படி செய்தார் என்று பார்க்கும் போது, கேட்காம நிறைய அற்புதங்கள் செய்தார், போய் கேட்டோனே சுகப்படுத்தினார், தொட்டு சுகப்படுத்தினார். ஆனா இந்த அம்மா போகும்போது சுகப்படுத்தவே இல்லை, உன்னை என்னால சுகப்படுத்த முடியாது, நீ கிளம்பி போன்றார். இப்படிப்பட்ட சூழலிலும் அந்த கானானிய ஸ்திரீ தொடர்ச்சியாக கிறிஸ்துவை பற்றி கொண்டால், தனக்கு அங்க நெகட்டிவா திங்ஸ் இருக்கும் போது, எதிர்மறையாக காரியங்கள் நடக்கும் போது, அந்த விசுவாசம் மிகவும் உறுதியாக நிலையாக கிறிஸ்துவின் மீது இருந்தது. அப்போ இயேசு வந்து பின்ன பார்த்து, உன்னுடைய விசுவாசம் பெரியது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு மக்கள் திருச்சபையில் அவசியம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல லூக்கா 7:9 பார்க்கும் போது, அந்த 100 விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படுகிறார். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவார். அவளுக்கு என்ன நடக்குதுன்னா அவன் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ற. இந்த 100 என்ன சொல்றான், என்ன எது மேல நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையின் வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் நிச்சயமாக குணமடைவான் என்று அளவிடப்பட முடியாத ஒரு விசுவாசம். அது எதுவுமே அதை அஃபெக்ட் பண்ணல. சரி, இயேசு வந்துட்டு இருக்கிறாரு, சரி வந்துடட்டும், வந்து சுகப்படுத்திட்டு கூட அதை நினைக்கல. நீங்க என்னோட வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் இல்ல, அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கேன், வேணா நீங்க வராதிங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த கானானிய ஸ்திரியோட விசுவாசமும் இந்த 100 விசுவாசமும் உறுதியாகும். இயேசு இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அடுத்து கானானிய ஸ்திரிட்ட பார்க்கும்போது, உன்னுடைய விசுவாசம் பெரியது. இன்னைக்கு திருச்சபைகள்ல இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுதா? சபையில ஜனங்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்களா? இல்லையே. திருச்சபையில் இப்படிப்பட்ட விசுவாச கிரியைகளை நம்ம பார்க்க முடியலையே. நம்மளுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நடக்கும்போது உடனடியாக விசுவாசத்துல வெல நடந்து போயிடும். உடனடியாக தேவனோடு உள்ள உறவுல நான் பின்வாங்கி போயிடும். வேதம் வாசிக்க மாட்டேன், ஜோம் பண்ண மாட்டேன், திருச்சபையினுடைய ஆராதனைக்கு வரமாட்டேன், ஜெபக்கூட்டத்துக்கு வரமாட்டேன், எனக்கு நினைச்சது நான் நினைச்சபடி நடக்கல, எனக்கு கடவுள் வேணாம்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிருக்கேன். இது தேவன் கொடுக்கும் விசுவாசம் அல்ல. தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை திருச்சபையில எதிர்பார்க்கல. திருச்சபையில உதாரணம் உள்ள ஒரு விசுவாசம் உள்ள விசுவாசிகள் இருக்கிறோமா? உங்களுடைய விசுவாசத்தை கண்டு, இவருடைய விசுவாசம் தேவன் மீது இவ்வளவு பெரிதா இருக்கிறது என்றதை ஜனங்கள் பார்த்து, அதன் மூலமாக திருச்சபை வளர்கிறதா, அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுறாரா என்று பார்க்கும்போது, இல்லையே. சுவிசேஷத்திற்கு தடைகள் வரும்போது பயப்படுறோம், தேவனை சார்ந்திருக்க பயப்படுறோம், தேவைகள் அதிகமாக இருக்கும்போது பயப்படுறோம். அங்க ஒருபோதும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கிற அந்த விசுவாச வரம் என்பது அது நிலையானது, உறுதியானது. அது என்ன செய்யும் அப்படின்னா, எப்பொழுதுமே கிறிஸ்துவை சார்ந்திருக்க செய்யும், எப்பொழுதுமே கிறிஸ்துவை பற்றி கொள்ள செய்யும். என்ன நடந்தாலும் ஸ்தேவனை பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறை முழுவதுமாக அந்த யூத அதிகாரிகளுக்கு சொல்றார். தேவன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறார் என்று பாருங்கள் என்று சொல்றார். அந்த யூத அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, இவனை கல்லெறிந்து கொள்றார்கள். சரி, என்னை மனுஷனுங்க இனிமேல் அப்படி பேச மாட்டேன் என்று சொல்லி ஓடல. அவன் முழங்கால் படியிட்டு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி கிறிஸ்துவை சார்ந்திருந்தான். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு உபத்திரவங்கள் வரும்போது கிறிஸ்து மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம்? அன்னைக்கு நேரத்தில் நம்முடைய பயத்தை வெளிப்படுத்தும், அன்னைக்கு நேரத்தில் நம்முடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தும். அதான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அடிக்கடி சொல்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுறீங்க? கப்பல்ல இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்கிறார், காற்றும் கடலும் அதிகமா அடிக்குது. அப்ப சீஷர்கள் பயந்து இயேசு எழுப்புறாங்க. அவர் என்ன சொல்றாரு, பயப்படாதீர்கள், அற்ப விசுவாசி. விசுவாசம் இல்லாத இடத்துல பயம் காணப்படும், விசுவாசம் இல்லாத இடத்துல சோர்வுகள் காணப்படும், விசுவாசம் இல்லாத இடத்துல எப்பொழுதும் நிலையான வாழ்வு இருக்காது, விசுவாசம் இல்லாத இடத்துல சந்தேகம் வரும். யோவான் ஸ்நானகனே சந்தேகப்பட்டான் இயேசுவை பார்த்து. மத்தேயு 11 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் போது நீ மேசியாதானா என்று கேட்டான். விசுவாசம் மிக மிக முக்கியமானது. ஞானத்தோடையும் அறிவோடையும் எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். திருச்சபையில விசுவாசத்தை வெளிப்படுத்துற விசுவாசிகள் அவசியம். உங்களுடைய பலமுள்ள விசுவாசத்தை நீங்கள் திருச்சபையில வெளிப்படுத்தணும். அது மற்ற விசுவாசிகளுக்கு உதவும். ஏன்னா தேவன் திருச்சபை எப்படி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது பலமுள்ள விசுவாசிகளையும் பலவீனமான விசுவாசிகளையும் சேர்த்துதான் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட மிக்சரா தான் தேவன் திருச்சபையை வழிநடத்துறார். பலமுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளுக்கு உதவ வேண்டும். திருச்சபையில யாருடைய விசுவாசம் பெரிதாக இருக்கிறது, யாருடைய விசுவாசத்தை கண்டு நம்ம ஆச்சரியப்படும். தேவன் நிலையான விசுவாசத்தை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசோதித்து பார்க்கும்போது அவிசுவாசிகளை விட மோசமான ஒரு நிலையில தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக தேவன் திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னா, உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட பலமுள்ள விசுவாசத்தை திருச்சபையில விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் சபையினுடைய பிரயோஜனத்துக்காக, சக விசுவாசிகளுடைய பரிசுத்தமாகுதலுக்காக, சக விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கைக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த விசுவாசம் எனக்குரியதல்ல. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் பாவத்திலிருந்து விடுதலையாய் நான் மட்டும் பரலோகத்து போவதற்காக தேவன் உங்களை ரட்சிக்கல. தேவன் ஜனங்களை ஏன் ரட்சிக்கிறார் என்று பார்க்கும்போது அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். திருச்சபையில அவர்களை பயன்படுத்துகிறார், சமுதாயத்திலே அவர்களை பயன்படுத்துகிறார், குடும்பத்திலே அவர்களை பயன்படுத்துகிறார். உங்களுடைய விசுவாசத்தை எல்லாரும் பார்த்து அதன் மூலமாக அவர்கள் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் கிட்டி சேருகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது? இப்படிப்பட்ட வரத்தை தேவன் திருச்சபைக்கு தந்து திருச்சபையை ஆசீர்வதிக்க. மூன்றாவதாக பார்க்கும்போது 10 வசனத்தினுடைய பின்பகுதி, நாம் 9 வசனத்தில் இருக்கிற வேறொருவனுக்கு ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும் என்ற அந்த வரத்தை அடுத்த வாரம் அந்நிய பாஷையோடு தொடர்ந்து பேசலாம். இந்த வாரம் எதை பார்க்க போறோம் என்று பார்க்கும்போது 10 வசனத்தில பார்க்கும்போது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். கடவுள் அடுத்து என்ன காரியத்தை கொடுத்திருக்கார் என்று பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் உரைத்தல், அடுத்து பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறிதல். இப்ப தீர்க்க தரிசனம் உரைத்தல், இப்ப தீர்க்க தரிசனம் என்ற வரம் இன்னைக்கு இருக்குதா? இப்ப தீர்க்க தரிசனம் என்று பார்க்கும்போது தீர்க்க தரிசனுடைய ஊழியங்கள் ரெண்டு விதமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கும்போது ஒன்னு ஃபோர்த் டெல்லிங், இன்னொன்னு ஃபோர்த் டெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தீர்க்க தரிசனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது அடிப்படையான வேலை கடவுளிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை ஜனங்கள்ட்ட சொல்லுவது. இரண்டாவதான வேலை, பிரதானமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, நடக்க போற காரியங்களை முன்னறிவித்தல். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் இப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் வாழ்ந்தாங்க. அவருடைய பணிகள் இப்படி வித்தியாசங்களாக இருந்தது. முதலாவது தேவனுடைய கரத்திலிருந்து செவிலிருந்து வாயிலிருந்து செய்தியை பெற்று அவர்கள் அந்த செய்தியை அப்படியே ஜனங்களுக்கு சொன்னாங்க. இரண்டாவதான பணி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வரப்போகிற நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார்கள். புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 15:3-2 வசனங்களை பார்க்கும், 32 வசனத்துல பார்க்கும். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது யூதாவும் சீயாவும் தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள் என்று பார்க்கும். தீர்க்க தரிசிகள் யார் என்று பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கூறுகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது தீர்க்க தரிசியினுடைய ஒரு பணி. யோனா என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அதை போய் ஜனங்களுக்கு அறிவித்தான். பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாசி, பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்க தரிசிகள் என்று அடையாளப்பட்ட எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் வாசிக்கும் போது அவருடைய பிரதானமான பணி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு அறிவித்தார்கள். அப்படி என்றால் வேதத்தை போதிப்பது தீர்க்க தரிசியினுடைய பணி. தேவன் திருச்சபையில இப்படிப்பட்ட பணிகளை கொடுத்திருக்கிறார். வேதத்தை போதிப்பவர்கள் தீர்க்க தரிசிகள். இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரன் கூறுற மாதிரி கடன் தீரும், வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து போகும் என்பது தீர்க்க தரிசனம் அல்ல. உங்களுடைய வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில காரியங்களை அறிந்து அது மூலமாக ஒரு தீர்வு சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு கொடுப்பது. தேவன் ஒருபோதும் தனிப்பட்ட மனுஷனுடைய பிரச்சனையை தனிப்பட்ட மனிதனுடைய தீர்வுக்காக சொல்ல மாட்டார். தேவன் எப்பொழுதும் வேதத்தினூடாக பேசுகிறார், வேதத்தினூடாக தீர்வுகளை தருகிறார். வேத சத்தியத்தினூடாக தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய முடிவுகளையும் தன்னுடைய சத்தியத்தையும் தெரிவிக்கிறார். அவருடைய செய்தி எப்படி கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும், பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது தீர்க்கதரிசியான தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை அப்படியே ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. இப்ப தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக் கொள்கிறவன் அந்த செய்தியை மாற்றி கூறினால் அவன் கள்ளத்திற்கு தரிசியாக இருக்கிறான். அப்ப இன்றைக்கு திருச்சபையில தேவன் எப்படிப்பட்ட வரங்களை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது வேதத்தை படித்து வேதத்தை போதிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். வேத போதனைகளை ஜனங்களுக்கு போதிக்கும் வரத்தை இன்றைக்கும் திருச்சபையில தேவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நடக்கப் போகிற காரியங்களை மனிதன் மூலமாக சொல்வது அல்ல, தேவன் இன்றைக்கு அப்படி செயல்படுவது அல்ல. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது வேதத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு அவருடைய தேவையை உணர்ந்து அவருடைய விசுவாச வாழ்க்கையை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான செய்தியை கொடுப்பது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா எரேமியா எசேக்கியேல் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் போது என்ன செய்தி சொல்லப்பட்டது? உங்களுடைய வாழ்க்கையில பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்தீர்கள், மனம் திரும்புங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான செய்தி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய நியாய பிரமாணத்தை மறந்தார்கள், விக்கிரகங்களை தேடினார்கள், அவருடைய சுய இஷ்டத்திற்கு வாழ்ந்தார்கள். அப்போ ஏசாயா எரேமியா எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் என்ன செய்தி சொன்னாங்க? நீங்க தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போனீர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பை விட்டு நியாய பிரமாணத்தை விட்டு பின்வாங்கி போனீர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு இருக்கிறது, மனம் திரும்பி தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார். அதுதான் தீர்க்கதரிசியுடைய பணி. தீர்க்கதரிசியுடைய பணி என்று பார்க்கும்போது திருச்சபையில ஜனங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற செய்தியை போதிப்பது. இது தேவன் திருச்சபையில விசுவாசம் கொடுக்கிறார். தேவன் திருச்சபையில இப்படி செயல்படுகிறார். இன்னைக்கு இந்த ஊழியத்திற்காக ஜனங்கள் முன் வருவதில்லை, தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்காக விசுவாசிகள் முன் வருவது இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் இப்படிப்பட்ட வரத்தை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வரங்களை கொடுத்திருக்கிறார். அதுல மிக குறிப்பாக வேதத்தை போதிக்கும் வரத்தை தான் சொல்லியிருக்கிறார். 9-8 வசனத்திலும் 10 வசனத்திலும் பார்க்கும் போது வேதத்தை போதிப்பதற்காக, வேதத்தை புரிந்து கொள்வதற்காக, வேதத்தை ஜனங்களுக்கு சொல்வதற்காக ஜனங்களை தேவன் பயன்படுத்துகிறார். ஆனா இன்றைக்கு திருச்சபைகள் இப்படிப்பட்ட வரத்தை அவர்கள் பயன்படுத்துவதில்லை, இப்படிப்பட்ட வரம் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. அவர்களுடைய வரம் என்ன என்று தெரியாமல் அவர்கள் சாதாரணமாக வந்து போய்கொண்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றோம் அப்படின்னா, 4-11 வரைக்கும் பவுல் ஒவ்வொரு வசனத்திலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல், இது மனிதனுடைய செயல் அல்ல, இது மனிதனுடைய திறமை அல்ல, இது தேவன் கொடுக்கும் திறமை, இது தேவன் கொடுக்கும் வரம். தேவன் விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட வரத்தை நிச்சயமாக கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு விசுவாசிகள் அதை மறந்து, விசுவாசிகள் நம்முடைய இருதயத்துல தேவன் இருக்கிறார் என்பதை மறந்தனால்தான் என்னுடைய வாழ்க்கையில வரம் இருக்குது என்பதை நம்ம மறக்கிறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடர்ச்சியாக செயல்படுகிறார். இப்படிப்பட்ட வரத்தை நம்ம பார்த்தா மட்டும்தான் திருச்சபை வளரும். வேதத்தை போதிக்கும் மக்கள் அவசியம், வேதத்தை வியாக்கியானப்படுத்தும் மக்கள் அவசியம். இந்த குறிப்பா இப்படி இந்த காலகட்டத்துல வேதத்தை சரியான முறையில புரிந்து சரியாக போதிக்கும் ஜனங்கள் திருச்சபையில அவசியம். நான் இன்னைக்கு வேதத்தை சரியாக போதிக்கிறது இல்ல, அதே நிலைப்பாடு தான் குருந்தியர். குருந்தியெல்லாம் அவனவே தான் தான் இஷ்டத்துக்கு இருந்தான். 16 அதிகாரத்திலும் 16 பல்வேறு பிரச்சனைகள், அங்க பிரிவினர் இருக்கு, அங்க விக்கிரக ஆராதனை ஒரு பிரச்சனையா இருக்கு, குடும்ப உறவுகள்ல பிரச்சனையா இருக்கு, விவாகரத்து பிரச்சனையா இருக்கு, அங்க ஏழை பணக்காரன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு, அங்க அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த இடத்துல பவுல் சொல்ற ஒரு காரியம், இங்க வேதத்தை போதிக்கும் ஜனங்கள் அவசியம் என்று சொல்கிறார், வேதத்தை வியாக்கியப்படுத்தும் ஜனங்கள் அவசியம் என்று சொல்கிறார், வேதத்தை படித்து புரிந்து கொள்ளும் ஜனங்கள் அவசியம் என்று சொல்கிறார், விசுவாசம் நிலையான விசுவாசம் உள்ள ஜனங்கள் அவசியம் என்று சொல்கிறார். இதெல்லாம் பரிசுத்தாவியன் அவர் தடை பண்ணல, அவர் கொடுக்கிறார், ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பிரச்சனையின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒருபோதும் பரிசுத்தாவியன் அவர் திருச்சபை விட்டும் உங்களை விட்டும் போவதில்லை, அவர் உங்களோடு தான் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பரிசுத்தாவியன் புதிய ஏற்பாட்டில் தெளிவா சொல்லு, பரிசுத்தாவியானவர்களுடைய இருதயத்தில வந்து அவர் முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். ஒருபோதும் மெய்யான விசுவாசியினுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பரிசுத்தாவியானவர் போக மாட்டார். பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார் என்றால், அந்த பரிசுத்தாவியானவர் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக செயல்படும் போது திருச்சபையில நான் வரத்தை வெளிப்படுத்த வேண்டும். திருச்சபையில நான் வரத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தானது. அடுத்து கடைசியாக பார்க்கும்போது 10 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய அடிப்படையான கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசுகிற மனிதன், போதிக்கிற மனிதன் எப்படிப்பட்ட ஆவியோடு பேசுகிறான் என்பதை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியம். 4 திருப்பி கொள்வோம். 4:3 வசனத்தை பார்க்கும்போது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்பதை சொல்லித்தறியுங்கள். விசுவாசிகளுக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அடிப்படையான காரியம் என்னன்னா, அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்பதை சொல்லித்தறியுங்கள். இப்ப நான் திருச்சபையில வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிறேன், சும்மா உட்கார்ந்து கேட்டு போறதுக்கு நீங்களும் நான் அழைக்கப்படல. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் இது தேவனுடைய வார்த்தை தானா, இது கடவுளுடைய வார்த்தை தான் பேசப்படுகிறதா என்பதை சோதித்து அறியும் பொறுப்பு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது தேவனுடைய சத்தியமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். போதிக்கிறவர்கள் வேதத்திலிருந்தான் போதிக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னா மிக எளிதாக நம்ம திசை மாறி விடலாம், மிக எளிதாக வேதத்தை விட்டு புறம்பாக போய்விடலாம். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கும் அடிப்படையான ஒரு பொறுப்பு, பேசப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா என்பதை சோதித்தறியும். போதகர்களை சரியான முறையில வேதத்தின் அடிப்படையில அவருடைய வார்த்தையை நீங்கள் சோதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வேதத்தோடு சோதிக்கலனா நீங்களும் வளர மாட்டீங்க, திருச்சபைக்குள்ளாக ஈஸியாக கள்ள போதனைகளும் மாற்றங்களும் ஏற்படும். அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று பார்க்கும் போது, அது போதகருக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஒரு பொறுப்பு அல்ல. திருச்சபையை பாதுகாப்பது என்பது, திருச்சபை போதனைகளையும் சத்தியங்களையும் பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு விசுவாசியினுடைய அடிப்படை காரியம். ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்திலிருந்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேத வார்த்தைகள் சரியான முறையில பிரசங்கிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். வேத வார்த்தைகள் எப்படி என்னுடைய இருதயத்துக்குள்ளாக செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் எப்படி திருச்சபைக்கு நேராக பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். விசுவாசிகளுடைய பொறுப்பு மிகவும் அதிகமாக இப்படிப்பட்ட வரங்களை திருச்சபையில பயன்படுத்தும் போதுதான் இந்த திருச்சபையில மெய்யாய் தேவனை ஆராதி. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பகுத்தறிதலை கொண்டிருந்தார். அவர் பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து நேரடியாக சொன்னார், இவர்கள் புளித்த மாவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். யோவான்ஸ்நாதர் சொல்றார், இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். பவுல் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளை சோதித்தறியுங்கள் என்று சொல்றார். யோவான் சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்றார். பேதுரு சொல்றார், இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றார். யூதா சொல்றார், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க, அவருடைய குணாதிசயங்கள் மிகவும் வெளிப்படையாக இருக்குது, அவர்களை திருச்சபையை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்றார். அப்ப விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, என்னுடைய வரத்தை நான் திருச்சபையினுடைய நலனுக்காக, திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கும் வரத்தை திருச்சபையில பயன்படுத்த, மிக நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இயேசுயா. அதான் 17 வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்ப எல்லாருக்கும் ஒரே விதமான வரங்களை கொடுப்பதில்லை. இங்க இருக்க எல்லாராலையும் போதிக்க முடியாது, இங்க இருக்கிற எல்லாராலையும் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாது. இப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள இருந்தா அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்து திருச்சபையை வழிநடத்துகிறார், திருச்சபையை பரிசுத்தமாக்குகிறார், திருச்சபையை விசுவாசத்தில் வளரும்படியாக செய்கிறார். ஞானம், அறிவு, விசுவாசம், கடவுளுடைய வார்த்தையை பொதித்தல், பகுத்தறிதல், இது மிக மிக அடிப்படையான வரங்களாக. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் பாட்டு வரேன், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு கடவுள் தெரியும், நான் யாருன்னு கடவுள் தெரியும், என்னுடைய வார்த்தை அந்த திருச்சபையில நான் காண்பிக்கணும் அவசியம் இல்லை என்று இருப்பது அது ஆபத்தானது. அது அக்கறையற்ற நிலை. அக்கறையற்ற நிலை என்ன நடக்கும் அப்படின்னா, அக்கறையற்று இருக்கும் போது நியாயத்திற்கு வருது, தண்டனை வருது. அதான் மத்தேயு 25 அதிகாரத்துல பார்க்கும் போது அந்த ஒரு தாளந்தை பெற்றிருந்த மனிதன் அக்கறையற்று காணப்பட்டான். ஒரு தாளந்தை வைத்திருந்த மனிதன் தன்னுடைய தாளந்தை புதைத்து வைத்தான். எனக்கு எஜமா கொடுத்துட்டாரு, நான் வச்சிருக்கிறேன், நான் என்னன்னாலும் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் புரித்து வைத்தான். அவன் அந்த காலத்தினுடைய மதிப்பை உணராமல், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணராமல், தன்னுடைய நிலை என்ன என்பதை உணராமல் அதை ஒழித்து வைத்தான். எஜமான் வந்த பிறகு அவனை தண்டித்தார். விசுவாசிகளுக்கு மறுபடியும் ஆகிறது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. என்ன எச்சரிப்பு? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, என்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், இல்ல பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுத்த வரத்தை திருச்சபையில பயன்படுத்தாவிட்டால் அது தண்டனைக்கு நேராக என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தவறாக காரியங்கள் நடக்குது, ஏன் தேவன் எதிர்பார்க்கிற முறையில நான் வாழ முடியலன்னா, விசுவாசிகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதித்தறியும். தேவன் எனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியானவர் எனக்கு என்ன காரியத்தை திருச்சபையில் செய்யும்படியாக சொல்கிறார், திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்வுக்கு மேலாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை சோதித்தறியும். நான் வேதம் தெளிவா சொல்வது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுத்திருக்கிறார். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவன் உங்களுக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்த்து திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு எதுவாகும், திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு எதுவாகும், உங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வளர்ச்சிக்கு ஏதுவாகும், அதை நடைமுறைப்படுத்தி திருச்சபையிலே தேவன் மகிமைப்பட தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.